السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: والفجر وليال عشر والشفع ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஆனாலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவருக்கு மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, ரமதான் மாதத்தினுடைய முதல் இரண்டு பகுதிகளும் நிறைவுறுகிற நிலையிலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மூன்றாம் பகுதி நம்மிடையே வருகை தெரிவிக்கிறது. ரமதான் மாதத்தையே சிறப்புப்படுத்துகின்ற பகுதியாக, அந்த மாதத்திலே ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு என்று சொல்லப்படுகிற லைலத்துல் கத்ரை தன்னுள் அடக்கிய பகுதியாக, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெறுகின்ற பகுதியாக அந்த இறுதி பகுதி அமைந்திருக்கிறது. எல்லா பொருளுக்கும் ஒரு இருதயம் இருப்பதைப் போல ரமலானுடைய இருதயம் எதுவென்று சொன்னால் அது கடைசி பகுதிதான். அந்த கடைசி பகுதி அதி முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற காரணத்தினால் அதை தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி இருப்பார்கள் என்பதனை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸில், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரா அஷ்ரு ஷத்த மிஸ்ரஹு வாஹியா லைலஹு வாய்கல் அஹலஹு. ரமதான் மாதத்தினுடைய கடைசி பகுதி வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி பகுதியில் இபாதத் செய்வதற்காக வேண்டி தங்களது ஆடையை, கீழாடையை மிக இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். தொழுவதற்காக, அல்லாவை வணங்குவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே இறுக்கமாக ஆடையை அணிந்து கொண்டு அன்று இரவு முழுவதும், அந்த இரவுகளில் இரவு முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தாரையும் விழித்திருக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுவார்கள், விழித்திருக்க சொல்லி அவர்கள் தூண்டுவார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக முக்கியத்துவப்படுத்தப்பட்ட பகுதியாக அந்த பகுதி அமைந்திருக்கிறது. முதல் பகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தருகிறது, இரண்டாம் பகுதி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தருகிறது. எல்லாத்தை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் அல்லாஹ்விடத்திலிருந்து நரக விடுதலை பெறுவது. அது அல்லாஹ்வுக்காக அந்த பகுதியிலே அமைத்திருக்கிறார். நான் சொல்லி காட்டிய அந்த வசனத்திலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ரிம் வஷ்ஷஃப், அல்லாஹ்வுக்காக திருமறையில் சில பொருள்கள் மீது சத்தியம் செய்து வழக்கம். அது எதற்காக அவன் சத்தியம் செய்து சொல்கிறான் என்று சொன்னால், அந்த பொருளினுடைய மகத்துவத்தை விளங்க வைப்பதற்காக, அது எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக அவ்வாறு சில பொருள்களின் மீது, சில நேரங்களின் மீதும் சத்தியம் செய்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். திருக்குறானிலே அப்படி நிறைய விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுவான். இந்த ஃபஜ்ர் என்கின்ற இந்த சூராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. இந்த நேரங்களில் மிகச்சிறந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம், அந்த நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு, வலையாலின் ஆஷிர், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹால சத்தியம் செய்வான். அந்த பத்து இரவுகள் என்றால் எந்த இரவு என்று முபஸ்ஸிரீன்கள் கருத்து தெரிவிக்கிற போது, மூன்று வகையான கருத்துக்களை சொல்வார்கள். ஒன்று, இதோ நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமே இந்த ரமலானுடைய அந்த பத்து நாட்கள் கடைசி பத்து இரவுகள். அது அடுத்து முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகள். அதனைத் தொடர்ந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகள். இந்த மூன்று பத்து நாட்களும் வருடங்களிலே வருகிற இந்த மூன்று பத்து பத்து நாட்களும் அல்லாவிடத்திலே மிக மகத்துவம் பொருந்திய நாட்கள். அந்த நாட்களிலே செய்கிற வணக்கங்களுக்கு பன்மடங்கு இரட்டிப்பான கூலி வழங்கப்படுகிறது. அந்த மாதங்களிலே செய்யப்படுகிற அந்த நாட்களிலே செய்கிற செயல்களுக்கு அல்லாவிடத்திலே விசேஷமான அந்தஸ்து இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் முஹர்ரம் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களும் சிறப்புப்படுத்தப்படுகிற நாட்களாக அமைந்திருக்கின்றன. நமது முன்னோர்கள் இந்த பத்து பத்து நாட்களில் எந்த உலக காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். முஹர்ரம் மாதத்துடைய பத்து நாட்களிலும் சரி, துல்ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்களிலும் சரி, உலக அலுவல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் முழுக்க முழுக்க இறைவனை வணங்குவதிலே தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். அதிலும் இந்த கடைசி பத்து நாட்கள், ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில் அந்த மாதத்தில் இருக்கிற அந்த சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுக்க முழுக்க பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிற வளமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தே தொடர்ந்து முஸ்லிம்களிடத்திலே இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் கடைசி பத்து நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான, ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படை நாட்களில லைலத்துல் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த சிறப்பு மிக்க இரவு இருக்கிறது, அது அந்த கடைசி பத்து நாட்களில் தான் இருக்கிறது. எனவே அந்த பத்து நாட்களை மிக பேணுதலாக, கடந்த நாட்களிலே நாம் எப்படி ஆரம்பத்தில் இருந்து வந்திருக்கிறோமோ அதைவிட ஒரு மடங்கு அதிகமாக அல்லது பல மடங்கு அதிகமாக மிக பேணுதலாக இருக்க வேண்டிய பகுதி இந்த கடைசி பகுதி, ரமலான் மாதத்துடைய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியை தவற விடுவது மிகப்பெரிய ஒரு, அதாவது சோதனை, மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். பெருமானார் சொல்லதால் சொல்கிற போது சொல்வார்கள், உங்களிடையே ஒரு மாதம் வர இருக்கிறது, அந்த மாதத்திலே ஓர் இரவு இருக்கிறது, அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்புடையது என்று சொல்லிவிட்டு பமன் குறிமகா பகத் குறிமன் கயிற குண்டு, யார் அந்த நாளை, அந்த லேலத்தில் இருக்கிறதுடைய இரவு, அந்த நாளுடைய சிறப்பை யார் தவறவிட்டு விடுகிறார்களோ, அதை வந்து பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறார்களோ, பக்கத்து உரிமல் கயிறக்குள்ளு அவர்கள் எல்லா நன்மையும் தவறுவிட்டவராவார், எல்லாவித நன்மையும் தவறுவிட்டவராவார். வலா யுஹரமு கயிறஹா இல்லா மஹ்ரூமுன், பாக்கியம் கெட்டவர்களை தவிர வேறு யாரும் அந்த நாளினுடைய சிறப்பை தவறவிட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு நசீப் இல்லையோ, யாருக்கு பேநசீப் இருக்கிறதோ, அவர்கள்தான் அந்த நாளையினுடைய சிறப்பை தவறுவிடுவார்கள், மற்ற எல்லாரும் அதை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது, அதில் இருக்கிற மகத்துவம் என்ன என்பதை நம்மால் அளவிட்டு சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய மகத்துவமும் சிறப்பும் அந்த பத்து நாட்களில், குறிப்பாக அந்த இரவில் இருக்கிறது என்பதனை ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களிலும் ரமலான் மாதத்தினுடைய முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியை விட அமல் செய்வதற்கு தங்களுடைய கீழாடையை மிக இறுக்கமாக கட்டிக்கொண்டு தொழுகையிலே இபாதத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு மகத்துவம் அந்த நாட்களிலே இருக்கிறது. அது ஒற்றைப்படை நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னதன் மூலமாக இன்னும் நமக்கு லேசை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதிகமாக அமல் செய்வதற்கும் அதிகமான வணக்கங்களிலே ஈடுபடுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் தஸ்பீஹ் செய்வதற்கும் மிகச்சிறந்த, இன்னும் குறிப்பாக நாம் கடந்த காலங்களில் செய்துவிட்ட அத்தனை பாவங்களுக்கும் பரிகாரம் தேடுகின்ற மிகச்சிறந்த நாட்களாக அவைகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும், அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ரினுடைய இரவினுடைய சிறப்பை தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலே எந்த ஆண்டு ரமலான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு, ஹிஜ்ரி செய்து மறாவது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆண்டிலே இருந்து தாங்கள் வாழுகின்ற காலம் முழுக்க தன்னுடைய மரணம் வருகின்ற வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காக இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், சஹோதர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபுல் அஸ்ருல் அவாஹிர் மின் ரமலான, ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காக இருந்து வந்திருக்கிறார்கள். அத்தா தவஃபாஹு தவஃபாஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவரை வஃபாத்தாக்குகின்ற காலம் வரையிலும் ஒரு வருடமும் கூட அவர்கள் விட்டதில்லை. சும்மா யாத்தக பசுவாஜுகோ மிம்பாதிகி, அதற்கு பின்னால் அவர்களது மனைவிமார்கள் தங்களது வீடுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஏத்திக்காக இருப்பதை வழமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸில் அறிவித்து காட்டுவார்கள். கடைசி காலம் வரையிலும் அந்த செயலை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக முக்கியமான காரியம் என்பதால் தான் விடாமல் அதை தவற விடாமல் செய்திருக்கிறார்கள். விடாமல் செய்த காரியங்களிலே சில காரியங்களை அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களா அல்லது ஹம்சா நாகி இரண்டு விதத்திலே யாரோ ஒருத்தர் அறிவிக்கிற போது நாலஞ்சு விஷயங்களை சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு விடாமல் செய்திருக்கிற விஷயங்கள் என்பதாக. அதிலே ஏத்திக்காப் ஒன்று, ஹஸ்ர அது நஹருடைய நாளையில ஹஜ் பெருநாள் அன்றைக்கு குர்பான் கொடுக்கக்கூடிய செயல் ஒன்று, ஃபஜ்ருக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து தொழுகின்ற தொழுகை, மார்புக்கு பின்னால் தொகுன்ற அந்த சுன்னத்தான தொழுகை, இது மாதிரியான காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில விடாமல் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் என்பதனை அறிவித்து காட்டுவார்கள். அதுல ஏதோ ஒரு நுட்பம் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய விசேஷமான ஒரு கருணை, விசேஷமான ஒரு ஞாபகத்தை அந்த நாட்களிலே இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அவைகளை விடாப்படியாக தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தாரையும் அந்த நாட்களிலே யாத்திக்கா இருக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒற்றைப்படை நாட்களிலே இறைவனை வணங்குவதற்காக அந்த இரவுகளை ஒதுக்குவதற்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏத்திக்காப் இருப்பது நமக்கு சுன்னத்தாகும். ரமலானுடைய கடைசி பத்து நாட்களிலே ஏத்திக்காப் வந்து மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று வாஜிபு, கட்டாயம் இருந்தாக வேண்டும். இரண்டாவது சுன்னத்து மோக்கதா கிஃபாயா என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னானா, யாராவது ஒருத்தர் அந்த சுன்னத்தை செய்து விட்டாலும், கட்டாயமான ஒரு சுன்னத்தை, அந்த சுன்னத்தை ஒருவர் நிறைவேற்றி விட்டாலும் மற்றவர்களுடைய அந்த கடமை நீங்கிவிடும். இப்ப ஜனாசா தொழுகை இருக்கிறதே பரலிக்கு பாயா என்று சொல்லுவோம். எல்லாரும் தொழுகணும், நல்லது, தொழுகிறவங்களுக்கு நன்மை உண்டு. ஆனால் குறிப்பிட்ட சிலர்கள் தொழுதாலும் மற்றவருடைய பரலு நீங்கிவிடும். யாருமே தொழுகவில்லை என்று சொன்னால் அந்த ஊர்க்காரர்கள் அத்தனை பேருமே குற்றவாளி ஆவார்கள். அதுபோலதான் ஏத்திக்காப் இருப்பவர் யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ பள்ளிவாசல கடைசி பத்து நாட்களும் ஏத்திக்காப் இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே இருக்கிற ஒரு பள்ளிவாசல, அது ஜுமா நடக்கக்கூடிய ஜமாத் நடக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல, யாருமே ஏத்திக்காப் இருக்கவில்லை என்று சொன்னால், யாருமே ஏத்திக்காப் இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னா, பத்து நாள் யாருமே இருக்கல, பத்து நாள் தொடர்ச்சியாக இருப்பதுதான் சுன்னத் மோக்கதா கிஃபாயா. யாருமே பத்து நாள் தொடர்ச்சியா இருக்கல, வர்றாங்க ஒரு நாள் இருக்காங்க, ரெண்டு நாள் இருக்காங்க, மூணு நாள் இருக்காங்க. இது சுன்னத்து கிஃபாயா, மோக்கதா கிஃபாயா கிடையாது. இது நஃபிலான ஏத்திக்கா. சுன்னத்து மோக்கதா கிஃபாயா என்று சொல்லுகிற ஏத்திக்கா வந்து பிறை இருபதா நோன்பு இருபது முடிந்து அசருக்கு பின்னால் சூரியன் உதய, அதாவது அஸ்தமிக்கு பெருத்துவதற்கு முன்னால், மறைவதற்கு முன்னால் பள்ளிக்குள்ளே வந்துவிட வேண்டும், உள்பள்ளிக்குள்ளே வந்துவிட வேண்டும் ஏத்திக்காப்புடைய நீயத்தோடு. அதற்கு பிறகு அவர் அந்த பள்ளியிலிருந்து எப்போ வெளியே போகணும்னு சொன்னார், சவ்வால் மாதத்துடைய பிறை தின் பிறகு அல்லது ரமதான் மாதத்துடைய முப்பது நாட்கள் பூர்த்தியான பிறகு, இப்ப சூரியன் மறைந்த பிறகு உள்ளிருந்து வெளியே போக வேண்டும். இப்படி பத்து நாட்களிலே ஒரு ஐந்து நிமிட நேரமும் கூட இல்லாமல், ஒருத்தர் மாறிவு தொழுத பின்னாடி வந்தார், இருபத்தி ஒன்னு இருபது அன்னைக்கு மாறிவு தொழுத பின்னாடி வந்தார் சொன்னா, அந்த ஏத்திக்காவும் சுன்னத்து முகத்ததாக்கி பாய் அழைத்திய ஏத்திக்கா கிடையாது. அதுபோல சவ்வால் பிறை பார்ப்பதற்கு முன்னதாகவோ அல்லது ரமலானுடைய முப்பது நாட்கள் பூர்த்தி ஆவதற்கு முன்னதாகவோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக, கால் மணி நேரத்திற்கு முன்னதாக போய்விட்டாலும் அந்த ஏத்திக்காவது சுன்னத்து முஹக்கதா கிஃபாயா கிடையாது. பத்து நாட்கள், கடைசி பத்து நாட்களிலே முழுமையாக இருப்பதற்கு பெயர் தான் சுன்னத்து முஹக்கதா கிஃபாயா. அது அந்த பள்ளிவாசலே யாராவது ஒருத்தராவது இருக்கணும் அந்த பத்து நாட்களோ. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அந்த ஏத்திக்காவை விட்டு குற்றம் எல்லாத்துக்கும் சேரும். அதன் காரணமாக தான் சில கிராமங்களில் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒருத்தரை வந்து என்ன செய்திருவாங்க, ஏத்திக்காக இருப்பதற்காக வேண்டி அவருடைய பொறுப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பள்ளிவாசலை கொண்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த கடமை நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கான சம்பளத்தையும் கூட கொடுப்பார்கள். இது வழக்கத்திலே இருக்கிறது. ஆனா இப்ப ஏத்திக்காப்பு இருக்கிறார்கள் என்ன செய்யறா, முதல் மூணு நாள் நான் இருக்கேன், சென்ற மாதம் சென்ற ஆண்டு ஒருத்தர் பத்துவா கேட்டார், ஒரு விளக்கம் கேட்டார், இங்க பள்ளிவாசலே மூன்று பேர்கள் ஏத்திக்காப்பு இருக்க முடிவு செய்திருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆள் இருக்கிறதே பெரிய விஷயம், பத்து நாள் இருக்கிறதுக்கு மூணு பேர் முன் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு. எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, முதல் மூணு நாள் ஒருத்தர் இருப்பாரு, அடுத்த மூணு நாள் இன்னொருத்தர் இருப்பாரு, கடைசி மூணு நாளோ நாலு நாளோ இன்னொருத்தர் இருப்பாரு. அப்ப சரியாயிடுமா இல்லையா, அந்த குற்றத்திலிருந்து நாங்க விலகிற மாதிரி ஆகுமா இல்லையான்னு சொல்லி கேட்டாரு. அது ஆகாது. அது எப்படி ஆகும், ஏத்திக்காப்பு என்பது நீங்க பள்ளிவாசலுக்காக இருக்கல, நபருக்காக இருக்கிறீங்க. ஒரு நபருடைய ஏத்திக்காப்பு எப்படி பள்ளிவாசலுக்கு ஏத்திக்காவா ஆகும், அது அப்படி ஆகாதுன்னு சொன்னேன். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு, அது எப்படி ஆகாது, அதான் தொடர்ச்சியா இருக்காங்கல்ல, தொடர்ச்சியா ஒரு ஆள் இருந்தா தான் அந்த சுன்னத் முஹக்கதா நிறைவேறுமே தவிர, தொடர்ச்சியாக மூணு பேரும் ரெண்டு பேரும் நாலு பேரும் இருந்தா ஏத்திக்காப்பு என்ன செய்யாது, நிறைவேறாது. ஏத்திக்காப்பு என்பது ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில் இருக்கிற அந்த ஏத்திக்காப்பு வந்து முக்கியமானது, சுன்னத்து முஹக்கதா கட்டாயமான ஒரு சுன்னத்து. மற்ற நேரங்களில் நம்ம இருக்கிறது ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ, ஏன் பத்து நிமிடமோ பள்ளிவாசல் இருக்கணும் ஏத்திக்காப்படி நீயத்தோடு இருக்கிறோம். உள்ள வருகிற போது நான் வைத்துள்ள ஏத்திக்காப்ப மாதமுத்துமி ஆதல் மசிதி, யாரெல்லாம் நான் இந்த பள்ளியில இருக்கிற வரையில் ஏத்திக்காப்பை நீயத்து செய்கிறேன் என்ற நீயத்தோடு யாரு வந்து உட்கார்ந்திருந்தாலும் ஏத்திக்காப்படி நன்மை கிடைக்கும். அது நஃபிலான ஏத்திக்காப்பாது. எப்ப வேணாலும் வரலாம், பள்ளிவாசல் நீயத்து செய்துட்டு வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். போன பிறகு திரும்ப வரும்போது அது மாதிரி நீயத்து செய்துட்டு உள்ள வரணும், போயிடலாம். கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா, போயிடலாம். பெருமானார் செல்லாலும் சொல்லி காட்டினார்கள், இந்த கடைசி பத்து நாட்களிலே இப்படி ஏத்திக்காப்புறது மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, நிறைய நற்பலன்கள் இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். செல்லாலும் சொல்லுகிற போது அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலஃபில் முஹத்தகிஃபி, ஏத்திக்காப்புடைய விஷயத்திலே சொல்லுகிற போது சொன்னார்கள், ஹுவை யாத்தகிஃபி துனூப வல் ஜிராலஹு மினல் ஹஸனாத், ஏத்திக்காப்பு இருப்பவர் ஏத்திக்காப்புடைய நாளையில ஒரு பாவமும் அவர் செய்வதில்லை. ஏத்திக்காப்பு இருப்பவரை பத்தி சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிறோங்கிற பெயரிலேயே பள்ளிவாசலுக்குள்ளேயே உட்காந்து நிறைய பாவம் செய்யறோம். நிறைய பேர் அடுத்தவங்களை பத்தி பேசுறது, குறை பேசுறது, புறம் பேசுறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது. இவர் மோத்திக்குப்பானா, இவர் மோத்திக்கு இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் சில நேரங்களில் சொல்லி காட்டுவோம், அவருக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனை, பத்து நாள் நிம்மதியா இருக்கணும்னு இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுவோம். ஏன்னா நியத்து எப்படின்னா, அவங்க ஏத்திக்காப்பு நியத்தை வச்சு வந்து உட்கார்ந்துக்கிட்டு கண்டதையெல்லாம் பேசுறது, தேவையில்லாத பேச்சுகளை பேசுறது. இன்னைக்கு செல்போன் வந்துட்டதுனால அதையும் கொண்டு வந்துடுறது பள்ளிவாசலுக்கு. ஐயா ஒரு பத்து நாளைக்கு அதை வீட்டில் வச்சுட்டு வந்தேன், ஒரு மூணு நாள் இருக்கிறவங்க கூட பள்ளிவாசலுக்கு செல்போனை தூக்கிட்டு வந்துடுறாரு, இங்கிருந்து கதையா அழைக்கிறாரு உட்கார்ந்துக்கிட்டு. அது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய தவறு. ஒரு மனிதனுக்கு அதிகமான பாவ சுமைகள் சேருகிறது என்று சொன்னால் அதற்கு மூல உறுப்பு என்ன தெரியுமா, மற்ற உறுப்புகளை விட அவனது வாய் நாவின் மூலமாகத்தான் அதிக பாவங்கள் சேர்கின்றன, பேச்சின் மூலமாகத்தான். கண்ணின் மூலம் ஏற்படுகிற பாவங்கள் குறைவு, அவயவங்களின் உறுப்புகளின் மூலமாக ஏற்படுகின்ற பாவங்கள் குறைவு. அதிகமான பாவங்கள் ஒரு மனிதனுக்கு சேருகிறது எது, எதனால் என்று சொன்னால் பேச்சினாலதான். இந்த பேச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டான நிறைய பாவங்கள் நம்மிடத்திலிருந்து குறைந்து போகும். அது மாதிரி அதிகமான பேச்சுக்களை பேசாமல், உலக பேச்சுக்களை பேசாமல், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல், ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துவிட்டால் அதிக நேரம் குர்ஆன் ஓதுவதிலும், நஃபிலான தொழுகைகளை தொழுவதிலும், திக்ர் செய்வதிலும், இஸ்திஃபார் செய்வதிலும் இப்படியாக நேரத்தை கழித்துக் கொண்டே இருக்கிறார். இதன் காரணமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு பாவம் என்பது ஏற்படுவதில்லை, குற்றங்கள் அவரிடத்திலே ஏற்படுவதில்லை, குற்றங்களை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். மேலும் அவர் இருக்கின்ற அத்தனை வினாடிகளும் நன்மைகளாகத்தான் எழுதப்படுகின்றன. எவ்வளவு நேரம் பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, அவர் தொழுதாத்தான் நன்மை அல்ல, அவர் தொழுகவே இல்லை, சும்மா தான் உட்கார்ந்திருக்காரு, நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்ற நினைப்பு வந்தது. பள்ளிவாசலுக்குள்ளதான் அவர் படுப்பார், பள்ளிவாசலுக்குள்ள படுக்கலாம், மோத்திக்குப்பா இருக்கிறவர், படுக்கிறதுக்கு வேற எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. உள்பள்ளி வாசல யாருக்குமே அனுமதி கிடையாது உறங்குவதற்கு, ஏத்திக்கா திருப்பவருக்கு மட்டுமே சலுகை. உள்பள்ளி வாசல உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, மோத்தகிஃபா இருக்கிறவருக்கு மட்டும்தான் அனுமதி. பள்ளிவாசல் அவர் சாப்பிடலாம், தூங்கலாம், அவர் தூங்கினாலும் சரி, அவர் சாப்பிடுகின்ற நேரத்தை சாப்பாட்டுக்காக வேண்டி ஒதுக்கினாலும் சரி, அத்தனையுமே நன்மைகளாக எழுதப்படுகின்றன. அந்த நேரம் முழுவதையும் வெளியில் இருந்தா கிடைக்காது. வீட்டில் போய் தூங்குறதுனால நன்மை எழுதப்படுமானா இல்ல, சாப்பிடுகிற போது நன்மை எழுதப்படுமானா இல்ல, இவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை நேரமும் இவருக்கு நன்மைகளாகவே எழுதப்படுகின்றன. அந்த 10 நாட்கள் முழுக்க அவர் நன்மை சம்பாதிக்கிறார், தவறான எந்த ஒரு செயலும் அவர் ஈடுபட மாட்டார் என்று சொல்லிவிட்டு, காமில் ஹசனாதி குல்லிஹா, எல்லா நன்மைகளும் சுமந்தவரை போல ஆகிவிடுகிறார். என்னென்ன எதுகளின் மூலமாக அவருக்கு நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மைகளையும் சுமந்தவராக ஆகிவிடுகிறார் என்று சொல்லல்லாஹ் அலைஹி சொல்லி காட்டினார்கள். வேறொரு ஹதீஸில் எப்படி வருகிறது, மனிதாத்தேக்கப்ப அசரம் ரமலான, ரமலான் மாதத்துடைய கடைசி பத்திலே யார் ஏத்திக்காப்பு இருக்கிறாரோ அவருக்கான ஹஜ்ஜத்தைனி உம்ரத்தைனி, ரெண்டு ஹஜ்ஜ ரெண்டு உம்ராவும் செய்த நன்மை போன்று அவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான்ல மட்டும்தான் இவ்வளவு பெரிய சிறப்பு, ரமலான்ல மட்டும் ஏத்திக்காப்பு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய சிறப்பு. இவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க அந்த ஏத்திக்காவை நம்ம பள்ளியில கூட வேற 10 நாள் இருக்கிறதா தெரியல. 10 நாள் ஒருத்தர் நீயத்தை வச்சு வந்து இருந்துடணும், 10 நாட்களும் இருக்க வேண்டும். வந்து வந்து போறது மோக்கதா கிடையாது, அது சுன்னத்து கிடையாது, அது நஃபிலான ஏத்திக்கா. முதல் 2 நாள் இருக்கும், அப்புறம் திடீர்னு போயிட்டு திரும்ப ஒரு நாள் வந்திருக்கிறோம், அப்புறம் போயிட்டு, இது நஃபிலான ஏத்திக்கா, இதுக்கு நன்மை உண்டு. ஆனால் இந்த நன்மையை போன்று இந்த சுன்னத்தான மோக்கதா நன்மையை போட்டு இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. ஏத்திக்காப்பு இருப்பவர் பள்ளிவாசலுக்குள்ள இருக்க வேண்டும், உள்பள்ளியில தான் இருக்கணும், வெளியில அங்க போய் ஒலாத்துறது மேலே போறது எல்லாம் கூடாது. அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி பாத்ரூம் போலாம், உதவி செய்ய போலாம், அதே மாதிரி குளிக்கிறதுக்கு போலாம். நதிரி செய்து ஒருத்தர் ஏத்திக்காப்பு இருக்கிறார்னு வச்சுக்கிறேங்க, சில பேர் இப்படி நியத்தி செய்வாங்க, என்னுடைய நோய் இந்த நோய் குணமாகிவிட்டால், அல்லது என்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டால், என்னுடைய வியாபாரத்தில் இப்படி எனக்கு லாபம் கிடைத்து விட்டால், நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டி நான் குடியேறினால், அப்படி நல்லா நியத்தை வைக்கலாம். அது மாதிரி எந்த நியத்தும் நம்மள்ட்ட ஏற்படுறதில்லை, நல்ல காரியத்துக்கு எந்த நியத்துமே நம்ம நினைக்கிறதில்லை. ஒரு நியத்தை செய்து அப்படி எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா நான் 10 நாள் ஏத்திக்காப்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏத்திக்காப்பு இருந்தாருன்னு சொன்னால், அவர் என்ன செய்யணும், அந்த 10 நாட்களும் ஏத்திக்காப்பு இருக்குவது வாஜிபு, கட்டாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்னி நதர்த்து ஃபில் ஜாஹிலியத்தி அன் யத்கஃப அன் யத்கஃப லைலத்தை மினல் மஸ்ஜிதில் ஹராம். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்ல, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலே யத்கஃப இருந்திருக்கிறது. அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் மஸ்ஜிதில் ஹராமில் யத்கஃப இருப்பதாக நான் நேர்த்து கொண்டேன், நேர்ச்சி செய்து கொண்டேன். நம்மெல்லாம் நேர்ச்சி செய்வோம், என்ன செய்வோம், குழந்தை நல்லபடியாக பறந்துட்டா முடியை கொண்டு போய் நான் தரகாவில் கொண்டு போய் இறக்குறேன், நாகூருக்கு போய் முடியை கட் பண்ணுறேன், ஏர்வாடியில் போய் கட் பண்ணுறேன், இப்படி தான் நேர்ச்சி பண்ணுவோம். ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அப்படி நேர்ச்சி செய்யக்கூடாது, அப்படி செய்தாலும் நிறைவேற்றக்கூடாது, அது இஸ்ராப்பாகும். அப்படி செய்வது, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நேர்ச்சிங்க, ஒரு 2 நாள் 3 நாள் நோன்பு இருக்கிறேன்னு நேர்ச்சி செய்யுங்க, அல்லது ஒரு 1000 ரக்காத்து நான் இன்னும் தொழுகிறேன் நேர்ச்சி செய்யுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் நான் 10000 தடவை நான் செலவாச்சி உடனே நேர்ச்சி செய்யுங்க, இப்படியெல்லாம் செய்யலாம். அதை விட்டு போட்டு வீணான நேர்ச்சிகள், வீணா நதிரி பண்ணுறது, முடி அறக்கிறது, முடி அறக்கிறதுக்கு இந்த சென்னையில் யாருமே நாசவம் கிடையாது, எங்கே தான் போனோம் நாசவனை தேடி, நாகூருக்கு தான் போகணும், வேர்வாடிக்கு தான் போகணும். இப்படியெல்லாம் சில பேருக்கு நேர்ச்சி, அது வீணானதாகும், அப்படி நேர்ச்சி செய்வதல்ல. ஜாகிலியாக்குடைய காலத்திலேயே அந்த இருக்கிற அந்த மக்கள் என்ன எப்படி ஏத்திக்காப்பு இருப்பேன், மஸ்ஜிதுல் ஹராமிலே நான் ஏத்திக்காப்பு இருக்க வேண்டும் என்று நான் நேர்ச்சி செய்திருந்தேன், யாரும் சொல்லா நான் இப்போ இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன், இப்ப நான் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றி ஒரு நாள் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே போய் நீ ஏத்திக்காப்பு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப 10 நாட்கள் ஏத்திக்காப்பு இருப்பேன் என்று நேர்ச்சி செய்ய முடியவில்லை என்று சொன்னார், ரெண்டு நாள் செய்யலாம், மூணு நாள் செய்யலாம், மூணு நாள் ஏத்திக்காப்பு இருக்கிறேன்னு செய்யலாம். அந்த ஏத்திக்காப்பு வந்து கட்டாயம் இருந்துதான் ஆகணும், அது கடமை, அது வாஜிபு. இரண்டாவது தரமானதா ரமலான் மாதத்தில் இந்த ஏத்திக்காப்பு சுன்னத் முஹக்கதா கிஃபாயாவான ஏத்திக்காப்பு. இது சுன்னத்து, கட்டாயமான சுன்னத்து. இதை செய்வதன் மூலமாக என்ன ஆகிறதுன்னு தெளிவாகிறது. அந்த பத்து நாட்களிலும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் திரும்ப, நம்ம பாவம் அந்த பத்து நாட்களில் செய்யாத காரணத்தினால முதல்ல செய்த பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து போய் விடுகின்றன. அதுக்கு கேப் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து போய் விடுகிறது. மற்ற நாட்களில் ரமலானுடைய மாத காலமாக இருந்தாலும் சரியே, அழிச்சாட்டியல் செய்கின்ற சைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருந்தாலும் சரியே, மனிதன் உணர்ச்சியின் காரணத்தினால சில பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ரமலானுடைய காலத்திலும். ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து ஏத்திக்காப்பு இருக்கிறேன் என்று வந்துவிட்டால் எந்த உணர்ச்சியாலும் எந்த சைத்தானியத்தாலும் உங்களை கெடுக்க முடியாது. சைத்தான் விலகி போய் விடுகிறான், உங்களை அணுகாமல் விலகி போய் விடுகிறான். முழுக்க முழுக்க அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பிலே அல்லாஹுடைய விருந்தாளியாக இங்கே உள்ளே இருக்கிற நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் தாலாவுடைய விருந்தாளி அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு, அது முதல்ல நினைப்புல வைக்கணும். பள்ளிவாசல் என்பது யாருடைய சொத்தும் அல்ல, அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடிலே ஒரு மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி நந்துவிட்டேன் என்று வந்துவிட்டான் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய விருந்தாளியாக மாறிவிடுகிறான். அப்படி மாறிவிட்ட பிறகு அல்லாஹு தாலாவோடு அவனுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கம் உண்டாகி விடுகிறது. அவன் யாருக்காக வேண்டியெல்லாம் எதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறானோ பிரார்த்திக்கிறானோ அத்தனையுமே நிறைவேற்றி கொடுக்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு அந்த செயலிலே மகத்துவம் இருக்கிற காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களிலே ஏத்திக்காப்பு இருப்பதை மிக வளமையாக கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே முதல் பத்து நாளிலே ஏத்திக்காப்பு இருந்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹோடு சஹாபாக்களும் சில பேர் இருந்தாங்க. இரண்டாவது பத்து நாள்லையும் ஏத்திக்காப்பு இருந்தாங்க. இருபது நாள்கள் ஏத்திக்காப்பு இருந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த பள்ளி மஸ்ஜித் நபவியில துருக்கி நாட்டுக்காரர்களால் தயாரிக்கப்பட்டிருந்த ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் தான் இருந்தார்கள். பள்ளிவாசல்ல நம்ம இப்ப திற போட்டு உட்கார்றாங்களே இல்லையா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சதுதான், புதுசொன்னும் இல்லை. மறைவுக்காக வேண்டி பகல் நேரங்களிலே உறங்குவார்கள். ஆடை விலகி போனால் வெளியே ஆடை வந்து தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல ஒரு ஓரத்தில் திரையை போட்டு விட்டு அதற்குள்ளே தங்களை இருத்திக் கொள்வது. பெருமானார் சொல்வதாக அப்படி ஒரு கூடாரத்தை அங்கே அமைத்து இருபது நாட்கள் ஏத்திக்காப்பு இருந்தார்கள். ஏத்திக்காப்பு இருபது நாள் முடிந்த பிறகு அந்த கூடாரத்தினுடைய திரையை நீக்கி எங்களை மற்ற சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஏத்திக்காப்பு இருக்கிற சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கடைசி பத்து நாளாக இருக்கிற இந்த பத்து நாட்களிலும் ஏத்திக்காப்பை தொடருங்கள். ஏன்னு சொன்னால் முதல் பத்திலே நான் லைலத்தில் கதிரை தேடினேன், அது கிடைக்கவில்லை. இரண்டாவது பத்திலும் தேடினேன், கிடைக்கவில்லை. இந்த பத்தில் தான் அந்த லைலத்தில் கதிர் இருக்கிறது. எனவே நீங்கள் யாரும் ஏத்திக்காப்பை முடித்து விட்டு போய்விட வேண்டாம், இன்னும் தொடர்ந்து இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் காரணமாகத்தான் அந்த கடைசி பத்து நாட்கள் அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க நாட்களாக அமைந்திருக்கின்றன. இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல் ஏத்திக்காப்பு இருந்து கொண்டிருந்தார்கள். அது அநேகமாக நஃபிலான ஏத்திக்காப்பு என்று நினைக்க வேண்டியது இருக்கிறது. ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள். ஏதோ நெஃபிலான முறையில் வந்து ஏத்திக்காப்பு இருந்தாங்க. ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார். ரொம்ப சோர்ந்து சோகமான முகத்தோடு, ரொம்ப கவலையான ஒரு தோற்றத்தோடு அவர் வந்து ஒரு பள்ளிவாசல ஒரு ஓரத்தில் சாஞ்சி உட்கார்ந்துட்டார். ரொம்ப கனத்த இருதயத்தோடு வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்டார்கள், என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீர்கள், முகத்தில் வாட்டம் தெரியும் அல்லவா? எனவே கேட்டார்கள், விசாரித்தார்கள், என்ன சோகமாக இருக்கிறீர்கள் என்பதாக. அவர் சொன்னார், நான் ஒரு மனிதனிடத்திலே கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன், அதை கொடுக்கறதுக்கு என்னால் முடியல. இதை செல்லல்லாஹு பள்ளிவாசல இருந்து சொல்கிறார். இங்கே அடக்கப்பட்டிருக்கிறார், இந்த கபரில் இருக்கக்கூடிய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அதை நிறைவேற்ற வசதி இல்லை, என்னால் திருப்பி கொடுக்க வசதி இல்லை. ஆனால் அவர் என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார், கொடுத்து தான் ஆகணும்னு என்னை நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் நான் பள்ளிவாசல வந்து இப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட உடனே ரொம்ப இலகுவான இருதயமுடையவர் அல்லவா, கேட்டுட்டு அப்படியே போயிடல, அப்படியா சரி அல்லாஹ் துணை செய்வான், அல்லாஹ் துவா செய்யுங்கன்னு நம்ம போயிடுவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டார்கள் அந்த மனிதனிடத்துல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கடன் கொடுத்தாரு, அவரிடத்துல நான் பேசி பார்க்கட்டுமா, உங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், நீங்க விரும்பினா செய்யுங்க, சிபாரிசை பாருங்க அப்படின்னு சொன்னார். உடனே தன்னுடைய செருப்பை எடுத்து அணிந்து கொண்டு வெளியிலே புறப்படுவதற்காக வேண்டி அவர் இப்னு அப்பாஸ் வெளியிலே போக போறாங்க. போக போகணுடத்தில் அந்த மனிதர் கேட்டார், நீங்க ஏத்திக்காவு இருக்கிறீங்களா மறந்துட்டீங்களான்னு கேட்டார். இப்னு அப்பாஸ் தானே ஏத்திக்காவு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக ரமதான் மாதத்திலே ஏத்திக்காப்பாக இருக்காது, சாதாரண ஒரு ஏத்திக்காப்பு என்று நினைக்கிறேன். வெளியே போறீங்களேன்னு கேட்டபோது இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் ஏத்திக்காப்பு இருப்பது எனக்கு நினைவு இருக்கிறது, நினைவோடு தான் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதோ இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வாக்கியங்களை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், ரொம்ப நாட்களும் கூட கடந்து விடவில்லை, சமீபத்தில் தான் அந்த செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று கண்ணீர் மல்க சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த ஒரு மனிதர் பிற ஒரு முஸ்லிமுடைய துக்கத்தை போக்குவதற்காக, அவருடைய சுமையை குறைப்பதற்காக, அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ, அவர் 10 ஆண்டு காலங்கள் எழுத்திக்காவு செய்த நன்மையை பெற்று விடுகிறார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் சிக்கல்ல இருக்காரு, சிரமத்தில் இருக்காரு, அவருக்கு உதவுவதற்காக வேண்டி ஒரு மனிதர் தன்னுடைய முயற்சியை, ஏதாவது ஒரு முயற்சியை செய்தார் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் அவர் எழுத்திக்காவு செய்ய இருந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று செல்லலாலும் சொன்ன இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். ஒரு மனிதர் ஒரு நாள் அல்லாஹாலாவுடைய திருப்திக்காக, அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி ஒரு நாள் பள்ளிவாசலில் ஒருத்தர் ஏத்திக்காக இருந்தார் என்று சொன்னால், அல்லாஹாலா நரகத்திற்கும் அவருக்கும் மத்தியில, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில எப்படி இடைவெளி இருக்கிறது, எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறதோ, அதுபோன்று 3 இடைவெளிகளை அல்லாஹாலா அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னதாக சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரியான சிறப்பு ஒரு நாள் ஏத்திக்காப்பு இருப்பதற்கு இருக்கிறது என்று சொன்னால், 10 நாட்கள் இருக்கிற போது, அதுவும் 10 ஆண்டுகள் இருக்கிற போது எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கும் என்பதனை அந்த ஹதீஸில் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த மனுஷன் போய் சிபாரிசு பண்ணாங்க, இவங்க சொன்ன அவரு சமாதானம் ஆயிட்டாரு என்றெல்லாம் ஹதீஸ் வருகிறது. இப்படி அந்த ஏத்திக்காப்பு இருப்பதற்கு அவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மனமுடைந்து போயிருக்கக்கூடிய, சங்கடத்திலே துக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆறுதலாக சில முயற்சிகள் செய்கிற போது அல்லாஹால அவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கிறான். ஏன்னு சொன்னா, மனித இருதயம் இருக்கிறது அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு பிரதானமானது. சில பேர் அது விளங்குறதே கிடையாது, என்ன சொன்னாலும் விளங்குறது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இருதயத்தை நோண்டி குழியாக்கி காயப்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்து விடுகிறார்கள். தொழிலாளிகளாக இருக்கிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், எல்லாமே செய்யறாங்க. ஆனா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவருடைய இருதயத்தினுடைய ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல் செல்லல்லாஹு இருதயத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காங்க. செல்லல்லாஹு சொன்னார்கள், துக்கமாக இருக்கிற நேரத்திலே ஒரு மனிதன் என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகிவிடும். எனவேதான் நோயாளி இடத்திலே போனா அவற்றை துவா செய்ய சொல்லுங்க, கஷ்டத்தில் இருக்கிற பார்த்தானா அவற்றை துவா செய்ய சொல்லுங்க. ஏன்னால் அவருடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எந்த திரையும் இருப்பதில்லை, அந்த அளவுக்கு அல்லாஹால அவருடைய துவாவை கபூல் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக இவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அப்ப இப்படியெல்லாம் ஏத்திக்காவுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கிறது. பள்ளிவாசல் ஏத்திக்காப்பு இருக்கிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அன்னஹா காலத்து அஸ்ஸுன்னத்து அலல் முஅத்தகிஃபி, ஏத்திக்காப்பு இருப்பவருக்கு சுன்னத் எது என்று சொன்னால், அல்லாஹ் யஹூத மரியலன், நோயாளி விசாரிக்க போகக்கூடாது, நோய் விசாரிக்க போகக்கூடாது. அதுபோல வலா யஷ்ஹது ஜனாசத்தன், ஜனாசாவளை கலந்து கொள்வதற்காக வேண்டியும் போகக்கூடாது. பள்ளிவாசலுக்கு ஜனாசா தொழுகு வந்துச்சுன்னு சொன்னால் தொழுகையில் கலந்து கொள்ளலாம், கபரிஸ்தானுக்கோ அல்லது மையத்தை பார்க்கறதுக்கோ பள்ளிவாசலை விட்டு போகக்கூடாது. ஏத்திக்காப்பு இருக்கிறவர் பள்ளிவாசலை விட்டு போகக்கூடாது, ஜனாசாவுக்கு போகக்கூடாதுன்னா அதை மட்டும் வலிக்காதீங்க. ஏத்திக்காப்பு இருப்பவருக்கு நோயாளி விசாரிப்பதற்கோ பள்ளிவாசலை விட்டு வெளியில ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கோ அனுமதி இல்லை. வலா எமஸ் இம்ராத்துஹு இம்ராத்துன், பெண்களை வந்து தொடுவதற்கோ, ஒலா இபாஷிரும் அவர்களை அணைப்பதற்கோ, இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஏத்திக்காப்பு இருப்பவர் செய்யக்கூடாது. வலா எஃபர்ஜிலி ஹாஜத்தின் இல்லா லிமா அலா புத்தமின்ஹு, எது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறதோ, மலம் ஜலம் கழிப்பது, அதுக்கு போலாம். உணவு கொண்டு வர்றதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணணும், அப்படி உணவு கொண்டு வர யாருமே இல்லைன்னு சொன்னானா உணவு தயாராக வைக்க சொல்லிட்டு போய் டக்குன்னு வீட்டில் போன உடனே டக்குன்னு எடுத்துட்டு வந்துடணும். போகிற வழியிலே வருகின்ற வழியிலே யாரிடத்திலும் பேசி கொண்டிருக்க கூடாது, சலாம் சொன்னாலும் கூட பதில் சொல்லக்கூடாது. ஏத்திக்காப்பு இருக்கிறோம், வெளியே போயிட்டாருக்கு ஒரு தேவைக்காக வேண்டி போயிட்டாரு, சலாம் சொன்னாலும் கூட சத்தமாக பதில் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டும், உடனடியாக பள்ளிக்கு திரும்பி விட வேண்டும். வலா ஏத்திக்காப்பு இல்லாபி சவுன், நோம்புடைய நிலையிலே தவிர ஏத்திகாவு கிடையாது. நோம்பு இல்லாம ஒருத்தர் பள்ளிவாசல வந்து ஏத்திகாப்பு இருக்கலாமான்னு சொன்னா இருக்கக்கூடாது, நோம்போடுதான் இருக்க வேண்டும். அது நஃபிலான எந்த நேர்ச்சியான ஏத்திகாப்பாக இருந்தாலும் சரி, நோம்பாளியாகத்தான் இருக்க வேண்டும். ஏத்திகாப்பு இருப்பேன் என்று நியத்தி செய்தால் அடுத்திலே அவர் நஃபிலான நோன்பை வைத்துக் கொண்டுதான் ஏத்திகாப்பு இருக்க வேண்டும். எனவேதான் இரவுல ஏத்திகாப்பு கிடையாது. இரவில ஏத்தி இரவு மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்திகாப்பு செய்ய நியத்தி செய்யக்கூடாது. ஒரு மனிதர் இரவிலே மட்டும் நான் ஏத்திகாப்பு இருக்கிறேன் என்று நியத்தி செய்தால் அந்த நாள் முழுவதும் அவர் இருக்க வேண்டும், 24 மணி நேரமும் இருக்க வேண்டும். அப்போதான் ஏத்திகாப்பு நிறைவேறும். இரவுல மட்டும் இருக்கிறேன், பகல்ல மட்டும் இருக்கிறேன்னு சொல்லி ஏத்திகாப்பு கிடையாது. அதுபோல வலா ஏத்திகாப்பு இல்லா ஃபில் மஸ்ஜிதின் ஜாமியின், ஜமாத்து தொழுகின்ற பள்ளிவாசலை தவிர வேறு பள்ளியில ஏத்திகாப்பு கிடையாது. ஜமாத் 5 நேரம் தொழுக நடக்கிற பள்ளியாக இருக்க வேண்டும், அந்த பள்ளியில் தான் ஏத்திகாப்பு இருக்க முடியும், வேற பள்ளியில இருக்க முடியாது. இப்படி இருக்கிற போது 10 நாள் ஒருத்தர் நியத்து செய்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார், அவரை பார்க்கறதுக்கு சில பேர் வருவாங்க ஏத்திகாப்பு இருப்பிற பார்க்கறதுக்கு. ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்குள்ளேயே வந்து கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு போவாங்க, பெண்களாக இருந்தால் அப்படி வந்து ஓரம் சாரமா ஜனல் ஓரமா அப்படி நின்று பேசிட்டு போவாங்க. இப்படி செய்யலாமான்னு கேட்டால் அனுமதி உண்டு. 10 நாள் இவர் பள்ளிவாசலுக்கு வந்துட்டார், அப்படியே மனைவிக்கு அவரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சற்று நேரம் அந்த அம்மையாரிடத்தில் பேசி என்ன செய்ய அனுப்பிவிடலாம். பெருமானார் சல்லாஹு ஏத்திகாப்பு இருக்கிற போது அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய மனைவிமார்களிலே ஒருவராக சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். எப்போ வந்தாங்கன்னா இஷாவெல்லாம் முடிச்ச பிறகு, எல்லா தராவியெல்லாம் முடிச்ச பிறகு, இஷா தொழுது அதுக்கு பிறகு நஃபிலான தொழுது முடிச்ச பிறகு ரொம்ப லேட்டாகி வந்தாங்க. பகல்ல இல்லை, அந்த காலத்து பெண்கள்லாம் இரவு நேரத்தில் தான் வெளியவே வருவாங்க, இன்னைக்கு மாதிரி இல்லை. இரவு நேரத்தில் எல்லாம் பள்ளிவாசலை விட்டு போய்விட்ட பிறகு சஃபியாரதான் வந்தாங்க. கொஞ்ச நேரம் ரசூல்லா இடத்துல பேசினார்கள். பெருமானார் சல்லாஸும் பள்ளிவாசல கொஞ்சம் தூரம், அதாவது அன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ள அவங்க வரலாம், அன்னைக்கு அந்த காலத்தில் கொஞ்சம் தூரம் அவங்களை வழி அனுப்புறதுக்காக வேண்டி போனாங்க. போகிற போது இருந்த அன்சாரி சஹாபாக்கள் சல்லாஸ்களை பார்த்து சலாம் சொன்னார்கள். பெருமானார் சல்லாம் பதில் சொல்லிவிட்டு அந்த இரண்டு பேர்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி சஃபியா, இன்னாருடைய மகள், என்னுடைய மனைவி சஃபியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த இரண்டு பேர்களும் சுபஹான் அல்லாஹ்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டு சொல்லி யாரும் சொல்லுதான், எங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க எதுக்காக சொல்லணும் இப்ப செலதாலும் சொன்னாங்க. அப்படி இல்லை, சைத்தான் எந்த ரூபத்திலையும் வரலாம், அதனால உங்களுடைய உள்ளத்திலே அந்த மாதிரி ஒரு வசுவாசம் ஏற்பட்டு விடக்கூடாது. என்னடா இந்த நேரத்தில் ரசூல்லா ஒரு பெண்ணு வந்து பார்த்துட்டு போறாங்க, நினைச்சா போதுமா, அப்படி ஈமானே போயிடும். நாம நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்கலாம், ஈமான் போகாது. ஆனா ரசூல்லாமல் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அவரிடத்துல இருக்கிற ஈமானே போயிடும். அந்த எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அதிசயிலிருந்து என்ன விளங்குகிறதுன்னு சொன்னா, பெண்கள் என்ன செய்யலாம், இரவு நேரத்தில் பள்ளிவாசலிருந்து ஜனங்கள்லாம் வெளியில போன பிறகு தன்னுடைய கணவரிடத்திலே பேசுவதற்காக வேண்டி வரலாம், சற்று நேரம் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற அனுமதியும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க ஏதாவது மனசுல நியத்தி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு நோய் குணமாகணும், அல்லது உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும், உங்களது பிள்ளைக்கு நல்ல சாலிகான மாப்பிள்ளை வரனாக வர வேண்டும், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக வேண்டும், அல்லது நமக்கு சொந்தமாக ஒரு வீடு நமக்கு கிடைக்க வேண்டும், இப்படின்னு ஏதாவது நியத்து ஒரு தேட்டம் உங்களுக்கு இருக்குமானால் ஏத்திகாப்பு இருந்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான், நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்று சொன்னால் அந்த 10 நாட்களும் நீங்கள் அவனோடு இருக்கிறீர்கள், அவனோடு நெருக்கமாகி விட்டீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்காக கேட்கின்ற கோரிக்கைகளையும் நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி கேட்கின்ற கோரிக்கையும் அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொள்கிறான். எனவே அந்த அடிப்படையில் ஏத்திகாப்பு இருப்பதற்கு முன்வார்கள் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஏத்திகாப்பு என்று பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் வேற எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. செல்போனு கொண்டு வந்து யாராவது பேசினா வீட்டில் பேசட்டும், பள்ளிவாசல் அவர் ஏத்திகாப்பு இருக்கிறாரு, 10 நாள் கழிச்சு தான் வருவார். 3 நாள் ஏத்திகாப்பு இருக்கிறவங்க, 1 நாள் ஏத்திகாப்பு இருக்கிறவங்க, யாராவது இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் தேவையில்லை, செல்போனில் வச்சு பேச வேண்டிய தேவையில்லை. அது மாதிரி தேவையில்லாமல் வெளியில் போகிறது, அங்கே படிக்கட்டில் உட்காந்து பேசுறது, அல்லது உதவி செய்கிற இடத்துல உட்காந்து பேசுறது, அல்லது யாராவது வந்தால் இங்கே 4 பேர் சேர்ந்த உடனே வெறியாதையாக பற்றி பேசுறது, இது மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டு முழுக்க முழுக்க குரான் தெரிந்தவர்கள் குரானை எடுத்து ஓதுங்கள், நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள், கலாவாக விடுபட்டு போன தொழுகைகளை தொழுங்கள், தஸ்வீ செய்யுங்கள், இஸ்திகஃபார் செய்யுங்கள், மற்றவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அதன் மூலமே நாம் மகத்தான நன்மையை பெற முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட நன்மை பெறுகிற பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கிடுவானாக. ஏத்திகாப்பு இருப்பதற்குரிய சூழ்நிலையும் அந்த மாதிரியான ஒரு வசதியும் அல்லாஹ்வுத்தால நம்மில பல பேர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு துறையை நிறைவு செய்கிறேன். வாசுதான் அஸ்ஸலாமு அலைக்கும்.
சுன்னத்துல்லாஹ்.